إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم وأتم الحج والعمرة لله அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சென்ற முறை நாம் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமையான இறுதியான கடமையாகிய ஹஜ் கடமையுடைய சிறப்பை பற்றியும் அது எவ்வாறு கடமையாக்கப்பட்டது போன்ற விஷயங்களை நாங்கள் சென்ற முறை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எவ்வாறு தயாராக வேண்டும், இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே முக்கியமாக என்னென்ன விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் போன்ற ஒரு சில விடயங்களை இன்றைய தினம் பார்க்க முயற்சிப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எமது உடலையும் வருத்திக் கொண்டு எமது பொருளாதாரத்தையும் அதிகமாக செலவழித்துக் கொண்டு புனித மக்காவை நாம் சென்றடைகின்றோம் என்றால் அங்கே ஒரு முக்கியமான ஒரு வணக்கத்தை நாங்கள் நிறைவேற்றப் போகின்றோம். அந்த வணக்கம் ஏனைய சாதாரணமான வணக்கங்களைப் போன்றல்ல. தொழுகை நாங்கள் தொழுகின்றோம், அந்த தொழுகைக்காக நாங்கள் அதிகளவு செலவுகள் செய்வதில்லை, பணங்கள் நாங்கள் செலவு செய்வதில்லை. நோன்பு பிடிக்கின்றோம், அந்த நோன்புக்காக நாங்கள் பணம் செலவழிப்பதில்லை அதிகமாக. ஜக்காத்து கொடுக்கின்றோம், 2.5% நாங்கள் அந்த கணக்கிட்டு நாங்கள் கொடுக்கின்றோம். ஆனால் இலட்சக்கணக்கான ரூபாய்களை நாங்கள் கொடுத்து இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்வதற்காக, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் புனித மக்கா செல்கின்றோம் என்றால் அது எந்த அளவுக்கு பெருமதி வாய்ந்த ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வணக்கத்தை நாங்கள் வாழ்நாளிலே சிலருக்கு அறவே கிடைக்காமலும் போகலாம், இன்னும் சிலருக்கு வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை மாத்திரம்தான் இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வீணடிக்க கூடாது. அந்த நேரத்திலே நாம் செய்யக்கூடிய அந்த வணக்கம் எங்கள் அல்லாஹ் தாலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு நாங்கள் செலவழித்து எங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் பொருளாதாரத்தையும் அனைத்தையும் செலவழித்து நாங்கள் செய்யக்கூடிய இந்த வணக்கம் அதை உரிய முறையிலே நிறைவேற்றாமல் அல்லாஹ் தாலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனென்று சொன்னால் அதைவிட ஒரு பாரிய நஷ்டம் எந்தொன்றும் இருக்கவே முடியாது என்ற அடிப்படையிலே இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நாங்கள் அதிகமாக எந்த முறையிலே அதனை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் இன்றைய பார்ப்போம். முதலாவதாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம், இதனை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு முன்னால் இந்த வணக்கத்துக்காக நாம் எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உடலளவிலும் உள்ளத்தளவிலும் நாம் உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஹஜ்ஜுக்காக எவ்வாறு நாம் தயாராகுவது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதிலே சில கர்மங்களை கண்டிப்பாக நாங்கள் செய்தாக வேண்டும். அப்பொழுது தான் எம்மை நாமே இந்த ஹஜ்ஜுக்காக தயார்படுத்திக் கொள்ளலாம். அதிலே முதலாவது எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எவ்வாறு தெரியுமா? இந்த ஹஜ்ஜை நான் அல்லாஹ் தாலாவுக்காக வேண்டி மாத்திரம் என்ற உள தூய்மையுடன் இஹ்லாசுடன் இந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்றப் போகின்றேன் என்ற உயரிய அந்த நோக்கம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இஹ்லாஸ் என்பது உள தூய்மை என்பது ஹஜ் மாத்திரமல்ல, அனைத்து வணக்கங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட ஒரு நிபந்தனையாக இருக்கின்றது. இந்த அல்லாஹ் தாலாவுக்காக வேண்டி என்று செய்யப்படாத எந்த ஒரு வணக்கமும் அங்கே அல்லாஹ் தாலாவிடத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். ஏனென்றால் இன்று சர்வசாதாரணமாக எமது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னென்று சொன்னால், யாராவது அவருடைய பொருளாதாரத்தை செலவழித்து அவர் அங்கே மக்காவுக்கு போய் ஹஜ் செய்து விட்டு வந்தால் அவருக்கு ஒரு பெயர் கிடைக்கின்றது, அவர் ஹாஜியார் அல்லது ஹாஜி என்ற பட்டம் கிடைக்கின்றது. ஆக இவ்வாறு மக்கள் என்னை ஊரிலே சமூகத்திலே என்னை பார்த்து ஹாஜி ஹாஜி என்று கூற வேண்டும் என்ற அந்த நோக்கம் எம்மிடத்திலே வராமல், இந்த வணக்கத்தை நான் எவ்வாறு தொழுகையை அல்லாஹுக்காக நிறைவேற்றுகின்றேனோ, எவ்வாறு நோன்பை அல்லாஹுக்காக பிடிக்கின்றேனோ, அதே போன்று இந்த ஹஜ்ஜையும் நாம் அல்லாஹ் தாலாவுக்காக வேண்டித்தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் எம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் யாரும் நோன்பு பிடித்துவிட்டு எம்மை பார்த்து நோன்பாளி நோன்பாளி என்று மற்றவர்கள் சொல்லித் தெரிய வேண்டுமென்றோ, அல்லது தொழுகையை நிறைவேற்றிவிட்டு எம்மை பார்த்து தொழுகையாளி தொழுகையாளி என்று யாராவது கூற வேண்டுமென்று நாம் யாரும் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் இந்த ஹஜ்ஜிலே மாத்திரம் அந்த அளவுக்கு நாங்கள் பொருளாதாரத்தை செலவழித்து அந்த அல்லாஹ் தாலாவுக்காக வேண்டி என்ற அந்த எண்ணம் வராமல், எம்மை பார்த்து மக்கள் ஹாஜி என்பதாக கூற வேண்டும் என்ற அந்த நோக்கம் வந்து சொன்னால், அங்கே எங்களுடைய அமல் அனைத்தும் அடிபட்டு போய்விடும், அழிந்துவிடும். அல்லாஹ் தாலா அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே முதலாவதாக எங்களுடைய நியத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். நான் இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் தாலாவுக்காக வேண்டி அவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றப் போகின்றேன் என்ற அந்த உயரிய எண்ணம் எம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இவ்வாறு எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி முதலாவதாக இந்த ஹஜ்ஜுக்காக தயாராக வேண்டும். இரண்டாவதாக இந்த ஹஜ்ஜை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த பிரகாரம் செய்வதற்கு தயாராக வேண்டும். அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லிதஹுது அன்னி மனாசிக்ககும், என்னை தொட்டும் நீங்கள் உங்களுடைய இந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வருடத்துக்கு பின்னால் இதற்கு பின்னால் நான் உங்களை சந்திக்க மாட்டேனோ என்பது எனக்கு தெரியாது. எனவே நீங்கள் என்னிடத்திலிருந்து உங்களுடைய வணக்கங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதிலிருந்து இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தையும் ஏனைய வணக்கங்களைப் போன்றே நபி அவர்களை பின்பற்றி நபி அவர்கள் எவ்வாறு இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றினார்களோ அந்த முறை பிரகாரம் தான் நாமும் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு அர்த்தம் கருத்து அங்கே இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸன லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வதக்கரல்லாஹ கசீரா. யார் அல்லாஹ் தஆலாவை மறுமையையும் எதிர்பார்த்து அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகின்றார்களோ அப்படிப்பட்ட உங்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே இந்த வணக்கம் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ அந்த முறை பிரகாரம் நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த வணக்கம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆக எமது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள பிரதானமான இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று, அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி என்ற உலத் தூய்மை இருக்க வேண்டும். மற்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தியர்ந்து அவர்கள் செய்தது போன்று அந்த வணக்கத்தை நாம் செய்ய வேண்டும். நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், எங்களுடைய மார்க்கத்திலே இல்லாத முறையில யாராவது ஒரு அமலை செய்தார் சொன்னால் அந்த அமல் அந்த வணக்கம் தட்டப்பட்டு விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில அந்த வணக்கத்தை நபி அவர்களுக்கு முரணாக நபி அவர்கள் காட்டித்தந்த பிரகாரம் செய்யாமல் அதற்கு முரணாக செய்தன்னு சொன்னால் அங்கே அந்த அமல் தட்டுப்பட்டுவிடும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக எம்மை நாம் எவ்வாறு தயார்படுத்த வேண்டும் சொன்னால், ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஆகுமான முறையிலே சம்பாதித்த எமது சொத்துக்களை கொண்டு நாம் எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இது நாம் செய்ய போறது முக்கியமான ஒரு வணக்கம். இந்த வணக்கத்துக்கு எந்த அளவுக்கு எங்களுடைய உடல் ரீதியாக நாம் தயாராகிக் கொள்ள வேண்டுமோ அதே போன்று பொருளாதார ரீதியாகவும் எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு பொருளாதார ரீதியிலே தயார்படுத்துவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், எம்முடைய சம்பாத்தியங்களை ஹலாலானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஹலாலான அந்த சம்பாத்தியத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா எம்மை அதன் மூலமாக செய்யக்கூடிய வணக்கங்களை தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன் தூய்மையானவன், எனவே நல்லவற்றையே தூய்மையானவற்றையே தவிர அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன், அல்லாஹ் தஆலா எதனை கொண்டு அவனுடைய தூதர்களுக்கு ஏவினானோ அதே விடயத்தை கொண்டு முஃமின்களுக்கு நல்லடியார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஏவி இருக்கின்றான். அது என்ன விடயம்? நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், யா ஐயுஹர் ருசுலு குலு மினத் தய்யிபாத் வஅமலு ஸாலிஹா, தூதர்களே, நீங்கள் நல்லவற்றையே நீங்கள் சாப்பிடுங்கள், நல்லவற்றிலிருந்து சாப்பிட்டுட்டு நற்கர்மங்கள் நல்ல மலுக்களை செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடியவைகளை நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா நபிமார்களை பார்த்து ஹலாலாக நல்ல முறையிலே சம்பாதி ஆகுமான முறையிலே சம்பாதிக்கப்பட்ட அந்த சொத்திலிருந்து சாப்பிடுமாறு அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு கட்டளையிடுகின்றான். எவ்வா நபியார்கள் சொன்னார்கள், இந்த நபிமார்களுக்கு கட்டளையிட்டு அதே கட்டளை எமக்கும் இடுவதாக அல்லா தால நபியார்கள் சொன்னார்களே, அதன் பிரகாரம் அல்லா தால அல் குரான் கூறுகிறான். எவ்வாறு தெரியுமா? யா ஐயுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு உணவளித்த உங்களுக்கு அளித்த ரிசுக்களிலிருந்து நல்லவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக அல்லா தாலா ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லா தாலா கூறுகின்றான். ஆக இந்த நபிமார்களுக்கும் ஏனைய நல்லடியார்களுக்கும் அல்லா தாலா ஹலாலாக அனுமதிக்கப்பட்ட முறையிலே ஆகுமான முறையிலே வந்த அந்த சொத்துக்களிலிருந்து சாப்பிடுமாறு கூறுகின்றான். அதற்கடுத்தமாக நபியவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், சும்ம ஜக்கர ரஜுல யுத்தீலு சஃபர அஷ்அஸ் அகுபர் யமுத்யதே ஹில சமா, எங்களுக்கு தெரியும் ஒருவன் பிரயாணத்திலே எந்த அளவுக்கு கஷ்டப்படுகின்றான், அந்த கஷ்டத்துடைய நேரத்திலே பிரயாணத்துடைய நேரத்திலே ஒருவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருப்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்றாலும் அப்படிப்பட்ட ஒரு பிரயாணியை பற்றி நபி அவர்கள் கூறினார்கள், அவனுடைய தலைமுடிகள் எல்லாம் பரட்டையாக இருக்கின்றது, ஆடைகள் எல்லாம் தூசிப்பட்ட புழுதிப்பட்ட அழுக்காக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அவன் அல்லாஹ் தஆலாவிடத்திலே தனது இரண்டு கைகளையும் வானத்தின் பக்கம் உயர்த்தி யா ரப் என்பதாக அல்லாஹ் தஆலாவை அழைக்கின்றான். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒமத்து அமுஹு ஹராமுன் ஒமல்பசுஹு ஹராம், அவனுடைய உணவு பானங்கள் அவன் உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாம் ஹராமாக இருக்கின்றது, ஒமல்பசுஹு ஹராம் அவனுடைய ஆடைகள் ஹராமாக இருக்கின்றது, ஒமஷ்ரபுஹு ஹராம் அவனுடைய குடிபானம் ஹராமாக இருக்கின்றது, வஹுஸிய பில் ஹராம் ஹராத்திலே அவன் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றான், எவ்வாறு அவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்படும் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது நல்ல வணக்கமாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உடம்பிலே ஹராமான இரத்தங்கள் ஓடக்கூடாது, ஹலாலான இரத்தங்கள் ஓடினால்தான் அல்லாஹ் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்கின்றான். அதே நேரத்தில் அந்த பொருளாதார ரீதியாக ஹலாலான சொத்துக்களை தேடுவது மாத்திரமல்ல, நாம் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் எமக்கு தேவையான அளவுக்கு அந்த சொத்துக்களிலிருந்து எமது பொருளாதாரத்தில் நாம் பணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், எமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நாம் அந்த பிரயாணத்துக்கு தயாராக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சில மனிதர்கள் இருந்தார்கள், அவர்களிடத்தில் எந்த ஒரு சொத்துக்களும் இருக்க மாட்டாது, எந்த ஒரு பணமும் எடுக்காமல் அவர்கள் ஹஜ் செய்வார்கள். கேட்டால் சொல்லுவார்கள், நஹனுல் முத்தவக்கிலோன், நாங்கள் அல்லா தாலாவிடத்தில் பொறுப்பு சாட்டி விட்டோம், எனவே அல்லா தாலா எங்களுக்கு உணவளிப்பான், அல்லா தாலா எங்களை பார்த்துக் கொள்வான் என்பதாக கூறுகின்றார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் எவ்வாறு என்ன செய்கின்றார்கள், வரக்கூடிய ஹஜ்ஜாஜிகளிடத்திலே அங்கே ஹஜ் செய்ய வரக்கூடியவர்களிடத்திலே போய் கையேந்தி அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்கின்றார்கள். எனவே இதனை பார்த்துதான் அல்லா தாலா அல் குரானிலே கூறுகின்றான், நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த நீங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த கட்டிச்சாத பொருட்களிலே சிறந்தது எது தெரியுமா, தக்குவாவாக இருக்கின்றது, இரையச்சமாக இருக்கின்றது என்பதாக அல்லா தாலா அல் குரானிலே கூறுகின்றான். எனவே இந்த ஹஜ்ஜுடைய பயணத்துக்காக அவனுக்கு தேவையானவைகளை எடுத்துக் கொள்ளும்படி அல்லா தாலா கூறியிருக்கின்றான். அது மாத்திரமல்லாமல் அவன் அடுத்தவர்களிடத்திலே கையேந்த கூடாது, அடுத்த ஹஜ்ஜாஜிகளை அவர்களுடைய வணக்கங்களை அவன் அதாவது அவர்களுக்கு அந்த வணக்கங்களை கஷ்டம் கொடுக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லா தாலா இந்த வணக்கத்திலே கூட அல்லா தாலா வியாபாரத்தை அனுமதித்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால் அடுத்த மக்களிடத்தில் இவன் கையெந்த கூட என்ற அடிப்படையில் அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அன் தபுதகு ஃபதலன் மின் ரப்பிக்கும், நீங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய உங்களுடைய நாயனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சிறப்புகளை நீங்கள் உலக ஆதாயங்களை நீங்கள் தேடிக்கொள்வதில் உங்களுக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வியாபாரத்தை கூட ஏன் தெரியுமா அனுமதித்திருக்கின்றான். அதன் மூலமாக இவன் தன்னுடைய காத்துக் கொள்ள வேண்டும், அடுத்தவர்களிடத்திலே கையேந்து விடக்கூடாது அங்கே ஹஜ்ஜிலே போய் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியது மாத்திரமல்லாமல் வியாபாரத்துக்கும் அனுமதி வழங்கியிருக்கிறார் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எம்மை எவ்வாறு நாம் தயார்படுத்திக் கொள்வது, இந்த ஹஜ்ஜுக்காக நாம் செய்யக்கூடியது ஒரு வணக்கம், அந்த வணக்கத்தை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த பிரகாரம் தான் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அந்த வணக்கத்தை செய்தார்கள் என்பதை நாம் அந்த அறிஞர்களிடத்திலே கேட்டு, மார்க் அறிஞர்களிடத்திலே கேட்டு, அதுக்குரிய நூல்களிலே நாங்கள் அதனை வாசித்து அதன் மூலமாக அந்த ஹஜ் சம்பந்தமான அனைத்து சட்டத்திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வணக்கத்தையும் நாம் அந்த வணக்கத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அது சம்பந்தமான முழுமையான சட்டங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தொழப்போகின்றோமோ அந்த தொழுகையுடைய சட்டங்கள் அனைத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜக்காத்து கொடுக்கின்றோமோ, எப்பொழுது எங்களுக்கு ஜக்காத்து கடமையாகின்றதோ அப்பொழுது அந்த ஜக்காத்துடைய அனைத்து விதமான சட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நோன்பு பிடிக்கப் போகின்றோமா, அந்த நோன்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான சட்டத்திட்டம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த ஹஜ்ஜும், நாம் செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜும் அது வீணாக போகக்கூடாது, அல்லா தாலாவிடல் தட்டுவிடப்படக்கூடாது என்பதற்காக அந்த ஹஜ்ஜை நாம் எந்த முறையில நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி முழுமையான ஒரு அறிவு எம்மரிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சியை நாம் அதை மேற்கொண்டு அதன் மூலமாக எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்குள்ளே நாங்கள் நுழைவோம். எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதற்கு முதலாவதாக நீயத்து அவசியம் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த நீயத்தை, அதாவது தொழுகையில நாம் நீயத்தை வாயால் மொழிய மாட்டோம். அதே போன்று ஜக்காத்திலேயும் தான் நோன்பிலையும் எந்தோடு நாம் நீயத்தை வாயால் மொழிய மாட்டோம். ஆனால் இந்த ஹஜ்ஜிலே வித்தியாசமான ஒரு முறையிலே நீயத்தை உள்ளத்தால் சொல்வதுடன், உள்ளத்தால் நாங்கள் எண்ணிக்கொள்வதுடன் சேர்த்து, நீயத்து வைப்பதற்கு சேர்த்து நாம் அதனை வாயாலும் மொழிய அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக அந்த நீயத்துக்கு என்ன பெயர் என்று சொன்னால் எஹ்ராம் என்று நாங்கள் கூறுகின்றோம். இந்த எஹ்ராமை பற்றி நாம் சற்று பார்க்க வேண்டும். இந்த எஹ்ராம் என்றால் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அது எந்த முறையில இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எஹ்ராம் எஹ்ராம் என்று நாங்கள் சொல்லக்கூடிய இந்த எஹ்ராம் என்பது என்ன என்று சொன்னால், இது நாம் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் எஹ்ராம் என்றால் இது நாம் அந்த ஹஜ் அல்லது உம்ரா செய்யக்கூடிய நேரத்தில் அணியக்கூடிய அந்த வெள்ளை துணிகள், இரண்டு தைக்கப்படாத இரண்டு துணிகள், இந்த துணிகளுக்குத்தான் எஹ்ராம் துணி என்று நாங்கள் கூறுகின்றோம். அந்த அடிப்படையில் எஹ்ராம் என்றால் அதுதான் என்பதாக நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. எஹ்ராம் என்பது மார்க்க அடிப்படையில் நாம் அந்த எந்த அந்த ஹஜ்ஜுடைய அல்லது உம்ராவுடைய வணக்கத்துக்குள்ளே நாம் நுழைகின்றோம் என்பதாக மனதால் நியத்து வைப்பது தான் எஹ்ராமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அவன் ஒருவன், நான் இந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்றப் போகின்றேன் அல்லது உம்ரா நிறைவேற்றப் போகின்றேன் என்பதாக ஒரு மனிதன் உள்ளத்தால் நினைத்து விட்டான் சொன்னால் அவன் அங்கே முஹ்ரிமாக எஹ்ராமுடையவனாக மாறிவிட்டான் என்பதாகத்தான் அதனுடைய அர்த்தம் இருக்கின்றது. எனவே அந்த நீயத் கண்டிப்பாக எம்முடைய உள்ளத்திலே தான் வர வேண்டும். அந்த உள்ளத்திலே வரக்கூடிய நீயத்தை இந்த ஹஜ் உம்ரா போன்ற வணக்கங்களிலே வெளியில சொல்வதற்கு நபி அவர்கள் அனுமதித்திருக்கின்றார்கள். லப்பைக் அல்லாஹும்ம ஹஜ்ஜன் அல்ல லப்பைக் அல்லாஹும்ம உம்ரதன் போன்ற அந்த வார்த்தைகள் மூலமாக அந்த இஹ்ராத்தை நாங்கள் நீயத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த இஹ்ராம் நாம் எங்கே நீயத்து வைக்க வேண்டும், எந்த காலத்திலே, இதனை பற்றி அந்த அல்லா தால அல் குர்ஆனிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பொன்மொழிகளிலும் வரையறுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஹஜ் என்பது எங்களுக்கு தெரியும், வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. எனவே அந்த ஹஜ்ஜுடைய அல்லா தால அந்த ஹஜ்ஜுக்கென்று சில காலங்களையும் இடங்களில் நிர்ணயித்து வைத்திருக்கின்றான். அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு என்று சொல்லி அல்லா தால காலம் அடிப்படையிலேயும் அல்லா தால ஒரு காலத்தை வரையறுத்திருக்கின்றான், இடத்தையும் வரையறுத்திருக்கின்றான். காலத்தை பற்றி அல்லா தால அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், நிச்சயமா ஹஜ் என்பது அது அறியப்பட்ட சில மாதங்களிலே நடைபெறுகிறது என்பதாக அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த அறியப்பட்ட மாதங்கள் நபிமொழிகளின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதுதான் அரபியிலே ரமலான் மாதத்துக்கு அடுத்த மாதமாகிய ஷவ்வால் மாதம், அதாவது 10வது மாதம், 11வது மாதம், 12வது மாதத்துடைய அதாவது முதல் 10 தினங்கள், இந்த தினங்களுக்குள்ளே தான் நாம் இந்த ஹஜ்ஜுக்காக நியத்து வைக்கலாம். இந்த ஹிராத்துடைய நியத்தை, ஹஜ்ஜி செய்யப் போகின்றேன் என்ற அந்த நியத்தை நாம் எப்பொழுது வைக்க வேண்டும், அதுக்கு ஒரு இடமும் இருக்கின்றது, அதுக்கு ஒரு காலமும் இருக்கின்றது. எனவே இந்த இரண்டையும் சரியான முறையில பின்பற்றி நாம் அந்த நியத்தை வைத்தால் தான் எங்களுடைய ஹஜ்ஜுடைய அந்த ஹஜ்ஜுக்குள்ளே நாங்கள் உள்ளே நுழைந்ததாக அல்லா தாலா ஏற்றுக்கொள்வான், அந்த ஹஜ்ஜையும் அல்லா தாலா ஏற்றுக்கொள்வான். எனவே கால வரையறை எது, அது ரமலான் மாதம் முடிந்ததுக்கு பின்னால், அதாவது நோன்பு பெருநாளுடைய மாதமாகி ஷவ்வால் மாதம், 10 ஹிஜ்ரி, அதாவது ஹிஜ்ரி ஆண்டிலே 10வது மாதம் ஆரம்பித்ததிலிருந்து 11வது மாதமாகி துல்காதா மாதம், 12வது மாதமாகி துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய முதல் 10 தினங்களுக்குள்ளே நாம் அந்த ஹிராத்துடைய நீயத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றப் போகின்றேன் என்ற அந்த நீயத்தை அந்த காலப்பகுதியில் நாம் நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இதுதான் அதாவது ஹஜ்ஜுடைய நீயத்துடைய காலம் இருக்கின்றது. உம்ராவை பொறுத்தவரையில அதுக்கு கால வரையறை கிடையாது. எந்த காலத்திலும் உம்ரா செய்யலாம், எப்பொழுது உம்ரா செய்யலாம், எப்பொழுது வேண்டாம் நீயத்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதுக்கு இடத்தில் அல்லா தாலா வரையறை வைத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அந்த இடத்துடைய வரையறை அல்லா தாலா காட்டி தந்திருக்கின்றான். ஹஜ் உம்ரா இந்த இரண்டுக்குமே சில இடங்கள் வைத்திருக்கின்றான். அந்த இடங்களை தாண்டுவதற்கு முன்னால் நாம் அந்த வணக்கத்துக்குரிய நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதிலே அதற்கு தாங்கள் மீகாத் மீகாத் என்று நாங்கள் கூறுகின்றோம். இந்த மீகாத் என்பது நாம் அந்த இடத்தை தாண்டக்கூடிய நேரத்திலே அந்த வனக்கத்துக்குள்ளே நுழைந்தவர்களாகத்தான், நீயத்து வைத்தவர்களாகத்தான் நாங்கள் அந்த இடத்தை தாண்ட வேண்டும். அவ்வாறு தாண்டவி அந்த நீயத்து வைக்காத நிலைமையிலே நாங்கள் அந்த இடத்தை தாண்டினோம் என்றால் மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லது அதற்கு பதிலாக குற்றப்பரிகாரம், நாம் எந்த இடத்துல நீயத்து வைக்கின்றோமோ அதற்கு பதிலாக நாங்கள் குற்றப்பரிகாரத்தை கொடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வழியாக வரக்கூடியவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்தை நிர்ணயித்து வைத்திருந்தார்கள். அந்த இடத்தை தாண்டக்கூடிய நேரத்திலே அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் அதாவது நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்காக இருந்தாலும் உம்ராவுக்காக இருந்தாலும் அந்த இடத்தை தாண்டக்கூடிய நேரத்திலே முஹ்ரிமாக இஹ்ராம் நீயத்து வைத்தவராகத்தான் அந்த இடத்தை அவர் தாண்ட வேண்டும். அதிலே முதலாவதாக மதீனாவாசிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹுலைஃபா என்ற இடத்தை நபி அவர்கள் நிர்ணயித்து வைத்தார்கள். இது மதீனாவுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரை தான் நபி அவர்கள் வைத்திருந்தார்கள். அது இப்போ இந்த தற்காலத்தில் அபியார் அலி என்ற அந்த பெயரில் அந்த ஊர் பிரபலமாக இருக்கின்றது. இந்த ஊரைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளுக்கு வைத்தார்கள். எனவே மதீனா அதனை சூழ உள்ளவர்கள் மக்காவுக்கு உம்ரா செய்யக்கூடிய நேரத்திலே அந்த இடத்தை தாண்டித்தான் போக வேண்டும். அந்த இடத்தை தாண்டக்கூடிய நேரத்திலே அங்கு துல்ஹுலைஃபாண்ட் அந்த ஊரிலேயே வைத்து இவர் எஹ்ராத்துக்காக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது மீகாத்தாக அதாவது சிரியா வாசிகள், அதே போன்று மிஸ்ர் எகிப்து வாசிகள், சிரியா வாசிகள், அதே போன்று மொரோக்கோ இது போன்ற பகுதிகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுஹ்ஃபா என்ற ஒரு இடத்தை நபி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது மக்காவிலிருந்து வடக்கு திசையிலே இருக்கின்றது. அந்த மக்காவிலிருந்து வடக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த ஊர் ஜுஹ்ஃபா என்ற ஊரை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷாம் வாசிகள், சிரியா வாசிகள், அதே போன்று எகிப்து வாசிகள், அதே போன்று மொரோக்கோ வாசிகளுக்கு நபி அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். அதே போன்று யமன் தேசத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இந்த சவுதி அரேபியாவிலிருந்து வரக்கூடிய தெற்கு திசையில் இருக்கக்கூடிய யமன் தேசம், இந்த யமன் தேசத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு எலம்லம் என்ற அந்த இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த இடத்தை தற்காலத்திலே சஅதியா என்ற பெயரில் பெயர் கொண்டு அழைக்கின்றார்கள். எனவே இதே நபி அவர்கள் அந்த சஅதியா என்ற இடத்தை தாண்டி வரக்கூடிய நேரத்திலே நாம் அந்த இடத்தில் நாங்கள் அதை நிர்ணயித்து எங்களுடைய நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது தற்காலத்திலே வந்து இலங்கை இந்தியா போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் ஒரு தப்பான ஒரு விஷயத்தை விளங்கி வைத்திருக்கின்றார்கள். என்னன்னு சொன்னால் அந்த இலங்கை இந்தியாவிலிருந்து விமானத்தின் மூலமாக வரக்கூடியவர்கள் அவர்கள் நீயத்து வைக்கக்கூடிய இடம் எங்கன்னு சொன்னால் வந்து அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜித் வாசிகளுக்கு அதாவது கிழக்கு வாசிகளுக்கு அதே போன்று பாரசீகத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இந்த ரியாத் தம்மாம் கசீம் போன்ற இந்த ரியாத் தம்மாம் போன்ற பகுதியிலிருந்து போகக்கூடியவர்கள் கசீம் போன்றவர்களுக்கு இவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்திருக்கக்கூடிய இடம் தாயிஃப்ல இருக்கக்கூடிய அஸ்ஸைலுல் கபீர், அதாவது அந்த கர்னூல் மனாசில் என்று சொல்லக்கூடிய இடம் தற்காலத்தில் அஸ்ஸைலுல் கபீர் என்ற அந்த பெயரில் கொண்டு அழைக்கப்படுகின்றது. இந்த இடத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிழக்கு பகுதி இந்த சவுதி அரேபியாவுடைய கிழக்கு பகுதி தம்மாம், அதே போன்று ஜுபைல் பகுதி, அதே போன்று அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பஹ்ரைன், கட்டார் போன்ற பகுதிகள் நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் ரியாத் பகுதியிலிருந்து போகக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள். எனவே அதாவது இந்த இலங்கை இந்தியா போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களும் பெரும்பாலும் இந்த தாயிஃபிலே இருக்கக்கூடிய இந்த மீகாத்தை தாண்டித்தான் வருகின்றார்கள். எனவே அந்த காலத்திலே பல முன்னைய காலத்திலே கப்பல் மூலமா கடல் போக்குவரத்தில் நடக்க வரக்கூடியவர்கள் யமன் பகுதியினுடன் வருவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு மீகாத்தாக எலம்லம் என்ற இடம்தான் இருந்தது. அதனையே இன்றும் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் எங்களுடைய அந்த மீகாத் வந்து எலம்லம் தான், அங்கே தான் நாங்கள் நியத்து வைக்க வேண்டும் என்பதாக. ஆனால் நாங்கள் நியத்து வைக்க வேண்டிய இடம் தற்காலத்தில் நாங்கள் விமானத்தின் மூலம் வருவதால் நாங்கள் வரக்கூடிய இடம் நாங்கள் தாயிஃபை தான் தாண்டி போகின்றோம். எனவே தாயிஃபிலே வைத்து தான் நாங்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஈராக் வாசிகளுக்கு ஜாத்து இருக்கின்ற ஒரு ஊரை நபி அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். எனவே இதுதான் அதாவது இந்த வணக்கத்துக்குள்ளே நுழைவதற்காக இடம் ரீதியான அந்த வரையறைகளாக நபி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். என நான் ஏற்கனவே கூறிய போன்று இந்த ஹஜ்ஜுக்கு கால ரீதியாகவும் இட ரீதியாகவும் நபி அவர்கள் அதை வரையறை வைத்திருக்கிறார்கள். அந்த இரண்டுக்கும் உட்பட்டு தான் நாங்கள் அந்த ஹஜ்ஜை நாங்கள் அந்த நியத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். என்றாலும் சிலருக்கு வந்து ஹஜ்ஜுடைய காலம் அல்ல, இடரீதியாக சிலருக்கு அந்த இந்த இடத்தை தாண்டியதுக்கு பின்னாலும் சிலருக்கு அதாவது எஹ்ராம் நியத்து வைக்க அனுமதி இருக்கின்றது. அதிலே முதலாவதால் யாருன்னு சொன்னால் வந்து அதாவது ஒருவர் அந்த மீகாத்துடைய இடத்தை உதாரணத்துக்காக நாங்கள் இங்கு ரியாத்திலிருந்து போகக்கூடியவர்கள் தாயிஃபை தாண்டி போகின்றார். ஆனால் அவருடைய நோக்கம் ஹஜ்ஜோ உம்ராவோ அந்த செய்யக்கூடிய நோக்கம் கிடையாது, வேறு ஒரு வேலைக்காக தாயிஃபை தாண்டி மக்காவுக்கு போகின்றார். அவர் ஹஜ்ஜு செய்யவோ உம்ரா செய்யவோ போகவில்லை. ஆனால் போனதுக்கு பின்னாலே அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகின்ற, நம்ம ஹஜ்ஜு செஞ்சால் என்ன அல்லது உம்ரா செஞ்சால் என்ன என்று. அப்பொழுது அவர் எப்பொழுது அந்த எண்ணம் ஏற்படுகின்றதோ அப்பொழுது அவர் அந்த மீகாத்துடைய எல்லை தாண்டியதற்கு பின்னால் அவருக்கு அங்கே நியத்து வைக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ஜுடைய அல்லது உம்ராவுடைய நோக்கத்துடன் ஒருவருக்கு மீகாத்தை தாண்டி நியத்து வைக்காமல் செல்ல முடியாது. எனவே ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய எண்ணம் இல்லாமல் ஒருவர் மீகாத்தை தாண்டி போகின்றார், போனதுக்கு தாண்டியதற்கு பின்னால் தான் அவருக்கு அந்த எண்ணம் ஏற்படுகின்றது என்று சொன்னால், அப்பொழுது அவர் எந்த இடத்தில் அவருக்கு எண்ணம் ஏற்படுகின்றதோ அந்த இடத்தில் அவர் நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், மெஹராத்தை, அதாவது இஹ்ராம் நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது கூட்டத்தினர் யாருன்னு சொன்னால், இந்த தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடியவர்கள் அல்லது மக்காவாசிகள். உதாரணத்துக்கு அதே போன்று அந்த மீகாத் அந்த எல்லைக்கு உட்பட்டவர்கள், மக்காவிலிருந்து அந்த எல்லைக்கு உட்பட்ட போர்டருக்கு உட்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வந்து மீண்டும் அவர்கள் மீகாத்துக்கு போய் அங்கிருந்து எஹ்ராம் அணிய தேவையில்லை, எஹ்ராம் நியத்து வைக்க தேவையில்லை. அவர்களுடைய இடம், அவர்கள் எங்கே தங்கி இருக்கின்றார்களோ அதே இடத்திலிருந்து எஹ்ராமை அணிந்து கொண்டு எஹ்ராம் நியத்து வைத்துக் கொண்டு அவர்கள் அங்கிருந்து ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக புறப்படலாம். இதுதான் சுருக்கமாக வந்து எஹ்ராத்துடைய அந்த நியத்துடைய விளக்கம். இந்த நியத்துக்கு நான் ஏற்கனவே சுருக்கமாக சொல்வதா இருந்தால், இந்த எஹ்ராம் நியத்துக்கு இரண்டு விதமான வரையறைகள் இருக்கின்றன. ஒன்று கால வரையறை, அடுத்தது இடரீதியான வரையறை. கால வரையறை என்ன, நாங்கள் ஹஜ்ஜுக்காக உம்ரா நியத்து வைப்பதாக இருந்தால் சொன்னால், எஹ்ராம் நியத்து வைப்பதாக இருந்தால் அது ஹிஜ்ரி ஆண்டிலே பத்தாவது மாதமாகி ஷவ்வால் மாதம், துல்காதா மாதம், அதே போன்று துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்து தினங்களுக்குள்ளே நாங்கள் அந்த நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இடரீதியாக நாம் எந்த அந்த மக்காவுக்கு போகக்கூடிய நேரத்திலே எமது நாங்கள் போகக்கூடிய பாதையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்த எந்த இடம் அமைகின்றதோ அந்த இடத்தை நாங்கள் நியத்து வைத்துக் கொண்டு அந்த இடத்தை தாண்ட வேண்டும். நாங்கள் ரியாதிலிருந்து போகக்கூடியவர்கள், அந்த தாயிஃப் என்ற ஊரை தாண்டக்கூடிய நேரத்திலே அங்கே நாங்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் எஹ்ராம் நியத்து வைப்பதற்கு முன்னால் சில விஷயங்களை கருத்து கொள்ள வேண்டும். அதாவது சுண்ணத்தான சில விஷயங்கள் இருக்கின்றன, அவைகளை நாங்கள் கடைபிடித்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கின்றது. அதில் முதலாவதாக நாம் செய்யக்கூடியது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தில் சில நாங்கள் எப்பொழுது எஹ்ராம் நியத்து வைக்கின்றோமோ அதிலிருந்து எமக்கு சில விடயங்கள் அங்கே தடை செய்யப்பட போகின்றன. எனவே அதன் காரணமாக முன்னெச்சரிக்கையாக எமது உடம்பில் எமக்கு ஏதாவது தீங்கல் ஏற்படும் அல்லது எமக்கு கஷ்டங்கள் கொடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்களை எமது உடம்பிலிருந்து நாங்கள் அகட்டிவிட்டு செல்வது சிறந்ததாக இருக்கின்றது. அதில் முதலாவது நாம் என்னவென்று சொன்னால் வந்து, நாங்கள் இந்த ஹிராத்துக்காக குளித்துக் கொள்ளும் முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த நாங்கள் செய்யக்கூடிய இந்த வணக்கம், அதில் நாங்கள் நீண்ட தூரம் பயணம் போய் வந்தோம்னு சொன்னால், நீண்ட தூரத்தில் நாங்கள் இந்த பயணத்தை தொடங்கி வந்தோம்னு சொன்னால், அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய ஆடையிலையும் அதே போன்ற எங்களுடைய உடம்புலையும் வேர்வைகள் அதே போன்ற அழுக்குகள் இருக்கலாம். எனவே நாங்கள் இந்த புனிதமான இந்த வணக்கத்தை நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் குளித்துக் கொள்வது சுன்னத்தாக முக்கியமான ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான சுன்னா என்னன்னு சொன்னால், எமது உடம்பில் இருக்கக்கூடிய நகங்கள் அதிகமாக வளர்ந்திருந்தால், அதே போன்று மீசை முடிகள், அதே போன்று அக்குள் முடிகள், மர்மஸ்தான முடிகள், இவைகள் அதிகமாக அளவுக்கு அதிகமாக வளர்ந்திருந்தால் அவைகளையும் நாங்கள் நீக்கிக் கொள்வது சிறந்ததாக இருக்கின்றது. அதை எமக்கு தொல்லை தராத அளவுக்கு அது வளர்ந்ததுன்னு சொன்னால் அதை நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. இவைகளெல்லாம் சுண்ணத்தை தவிர கடமை கிடையாது. குளிப்பதாக இருந்தாலும் அதே போன்று நாங்கள் அந்த எங்களுடைய தேவையில்லாத பகுதிகளை முடிகளை நீங்கள் நீக்குவதாக இருந்தாலும் இந்த இரண்டுமே சுண்ணத்தான விடயங்களை தவிர கடமை கிடையாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அதாவது எஹ்ராம் நியத்து வைப்பதற்கு முன்னால் எமது உடம்பில் நாங்கள் நறுமணங்களை பூசிக் கொள்வது சிறந்ததாக இருக்கின்றது. நாங்கள் ஆடையிலே கிடையாது, எஹ்ராம் ஆடையிலே நாங்கள் எஹ்ராம் துணியிலே நாங்கள் அதாவது இந்த நறுமணம் பூசிக் கொள்ளக்கூடாது. உடம்பில நாங்கள் எஹ்ராம் நியத்து வைப்பதற்கு முன்னால் உடம்பில நாங்கள் நறுமணங்களை பூசிக் கொள்வது முகம் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக நியத்து வைப்பதற்கு முன்னால் எஹ்ராத்துடைய ஆடையை அணிந்து கொள்வது, அதாவது தைக்கப்படாத இரண்டு ஆடைகள் இருக்கின்றன, இரண்டு வேட்டிகள், ஒன்றை வேட்டியாகவும் அடுத்ததை போர்வையாகவும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த தைக்கப்படாத இரண்டு அந்த ஆடைகளை ஆடை துணிகளை நாங்கள் ஒன்றை எடுத்து நாங்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு வேட்டியாக நாங்கள் உடுத்திக் கொண்டு எங்களுடைய ஏனைய ஆடைகள் அனைத்தையுமே உள்ரங்கமாக, அதாவது உள்ளாடைகளாக இருக்கலாம், வெளிரங்கமான ஆடைகள் அனைத்தையுமே நாங்கள் கலைந்து விட வேண்டும். என குறிப்பாக சொல்வதாக இருந்தால், அதாவது அன்றவையா போன்ற இந்த ஆடைகள், அதே போன்ற எங்களுடைய பெனியன் போன்றவைகள், இவைகளில் நாங்கள் கலைந்து விட வேண்டும். எந்த ஒரு உள்ளாடைகளும், தைக்கப்பட்ட எந்த ஒரு உள்ளாடைகளும் இருக்கக்கூடாது. நாம் அந்த ஒரு எஹ்ராம் துணியை மாத்திரம்தான் எங்களுக்கு வேட்டியாக நாங்கள் சுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்த இரண்டாவது துணியாக நாங்கள் எங்களுடைய மேனியில அடுத்த துணியை நாங்கள் போர்த்திக் கொள்ள வேண்டும். இந்த எஹ்ராம் துணி வெள்ளை துணிகளாக, இரண்டு வெள்ளை துணிகளாக இருப்பது சிறந்தது. ஆனால் வெள்ளைதான் கட்டாயம் என்பது கிடையாது. ஏனைய அதை நிறங்களில் எங்களுக்கு ஆடைகள் அணிந்து கொள்ளலாம். அதே போன்று இது வந்து அதே போன்று இந்த இஹ்ராம் ஆடை வந்து அதிலே ஏதாவது நறுமணங்கள் பூசப்பட்டிருந்தால் அதை நாங்கள், அதாவது குறிப்பாக அதாவது கஸ்தூரி வாடைகள் அதே போன்று ஏனைய நறுமணங்கள் இவைகள் ஒரு நாளுமே இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால் அது போன்ற ஆடைகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவைகள் நறுமணத்துக்கு உட்பட்டது. அந்த அடிப்படையில அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், அந்த ஆடைகளை அணியாமல், சாதாரணமாக நறுமணங்கள் பூசப்படாத ஆடைகளை நாங்கள் அணிய வேண்டும். நான் இது சொன்னது ஏற்கனவே சொன்னது ஆண்களுக்கு. பெண்களுடைய ஆடையை பொறுத்தவரையில அவர்கள் எஹ்ராம் நியத்து வைப்பதற்கு முன்னாலும் பின்னாலும் எல்லா அனைத்து நேரங்களிலேயும் அவருக்கு அந்த பெண்ணுக்கு விரும்பிய ஆடைகளை, அந்த ஔரத்தை மறைக்கக்கூடிய பெண் என்பது முழுமையாக ஔரத்துக்குரியவர், அவருடைய முழுமையாக அவளை மறைக்கக்கூடிய ஆடைகளை அவள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முகத்தை மாத்திரம், தற்காலத்தில் வரக்கூடிய அந்த நிக்காப் என்ற அந்த இரண்டு கண்களை மாத்திரம் காட்டக்கூடிய அந்த மூடிய முகத்திரையை அணியக்கூடாது. அதற்கு மாற்றமாக தலையிலிருந்தே முழுமையாக முகத்தை மூடக்கூடிய, தலையிலிருந்தே மூடிவிடக்கூடிய அந்த ஹிமார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முகத்திரையை அவர்கள் அதை அணிந்து கொள்ளலாம். ஏனைய முகத்திரைகள் அணிந்து கொள்ளக்கூடாது. அதே போன்று இரண்டு கைகளுக்கும் அவர்கள் கை மேஸ்களை போட்டுக் கொள்ளக்கூடாது. இந்த இரண்டை தவிர ஏனைய அனைத்து பகுதிகளையும் அந்த பெண்கள் மறைத்துவிட வேண்டும். அதுதான் அவர்களுடைய எஹ்ராமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு ஒருவர் எஹ்ராம் அந்த ஆடை அணிந்து விட்டார் சொன்னால் அதற்கு பின்னால் அவர் அந்த நியத்தை வைத்துக் கொள்வார், ஹஜ்ஜுக்காக அல்லது உம்ராவுக்காக என்று. நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய ஹஜ்ஜுடைய வணக்கமாக இருக்கின்றது. எனவே ஹஜ்ஜுக்காக அவர் நியத்து வைத்துக் கொள்வார். அந்த நியத்தை எந்த முறையில வைத்துக் கொள்வார் என்பதை நாங்கள் சற்று பார்ப்பதற்கு முன்னால், ஒருவர் எஹ்ராம் நியத்து வைத்து விட்டார் என்று சொன்னால் அவர் தவிர்ந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன, சில விடயங்கள் இருக்கின்றன. இவைகளை சற்று பார்த்து விட்டு நாங்கள் பார்ப்போம். அதாவது எஹ்ராம், ஒருவர் எஹ்ராம் நியத்து வைத்து விட்டார்னு சொன்னால், ஏனென்று சொன்னால் எஹ்ராம் நியத்து வைத்ததற்கு பின்னால் நாங்கள் அந்த தடையா செய்யப்பட்ட விடயங்கள் நாங்கள் அங்கே செய்துவிட்டோம் சொன்னால், சில சந்தர்ப்பங்களில் அது குற்றப்பரிகாரம் உள்ளதாக இருக்கலாம். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய ஹஜ்ஜையே முழுமையாக அழிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். எனவே அந்த விடயங்களை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்வதற்காக எஹ்ராம் நியத்து வைத்த நாளிலிருந்தே, வைத்த நேரத்திலிருந்தே நாம் அதிலிருந்து பேணுதலாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் ஒருவன் எஹ்ராம் அணிந்து விட்டார் சொன்னால் அதற்கு பின்னால் அவர் என்னென்ன விடயங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சற்று பார்ப்போம். பொதுவாக ஆண்களை பொறுத்தவரையில எஹ்ராம் அணிந்து விட்டார் சொன்னால், எஹ்ராம் நியத்து வைத்து விட்டார் சொன்னால், ஒரு வணக்கத்தை ஹஜ் அல்லது உம்ராவுக்குரிய வணக்கத்தில் நுழைந்து விட்டார் சொன்னால், அதற்கு பின்னால் அவர் தைக்கப்பட்ட எந்த ஒரு ஆடையும், சூழ தைக்கப்பட்ட எந்த ஒரு ஆடையும் அவர் அணிந்து கொள்ளக்கூடாது. அதே போன்று குறிப்பாக சொல்வதாக இருந்தால், காலுக்கு நாங்கள் போகக்கூடிய மேஸ்களாக இருக்கலாம், அதே போன்று கைமேஸ்களாக இருக்கலாம், அல்லது அதே போன்று உள்ளாடைகளாக இருக்கலாம், அதே போன்று தலையை மூடக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில அவர் தொப்பிகளை கூட அணியக்கூடாது. எனவே ஆணை பொறுத்தவரையில் எந்த ஒரு தைக்கப்பட்ட, சூழ தைக்கப்பட்ட ஆடைகளை அணியவும் கூடாது. ஆணுடைய தலையும் திறந்திருக்க வேண்டும். என தலையை மூடவும் கூடாது. குடை பிடிப்பது என்பது அது பிரச்சனை இல்லை, அது தலையை மூடுவதாக கருதப்பட மாட்டாது. தலையுடன் சேர்த்து ஒட்டிய அமைப்பிலே அது தலைப்பாகைகளோ அல்லது இணைய தொப்பிகளோ, தொப்பி வகைகளோ நாங்கள் போடக்கூடாது. அடுத்ததாக ஆண் பெண் இரண்டு பேருக்குமே அந்த உடம்பிலே, அதாவது எஹ்ராம் அணிந்ததற்கு பின்னால், எஹ்ராம் நியத்து வைத்ததற்கு பின்னால், அதாவது உடம்பிலேயோ ஆடைகளிலேயோ நறுமணங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன எஹ்ராம் நியத்துக்கு முன்னால் எமது உடம்பிலே நறுமணம் பூசிக்கொள்வது பிரச்சனை இல்லை என்று சொல்லி, அந்த நாங்கள் ஏற்கனவே பூசி நறுமணம், அதனுடைய வாடை எஹ்ராம் நியத்து வைத்ததற்கு பின்னாலும் அந்த அதனுடைய நறுமணம் வீசினு சொன்னால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எஹ்ராம் நியத்து வைத்ததற்கு பின்னால் ஒருபோதுமே அவர் நறுமணம் பூசவோ, அவருடைய உடம்பிலேயோ அல்லது ஆடையிலேயோ நறுமணம் பூசக்கூடாது. அதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை, அதாவது ஒரு நபித்தோழர் அரஃபாவிலே வைத்து அவர் மரணித்த நேரத்திலே, அவர் எஹ்ராத்துடன் மரணித்த நேரத்திலே அவருக்கு எவ்வாறு கஃபன் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். கஃபினுஹு ஃபீ சௌபைஹி, அவருடைய அந்த இரண்டு துணிகளிலே, அந்த எஹ்ராம் துணிகளிலே அவரை நீங்கள் கஃபன் செய்யுங்கள். வலா துஹம்மிரு ராஸ், அவருடைய தலையை நீங்கள் மூடிவிட வேண்டாம். வலா துமிஸ்ஸுஹு தீபா, அவருக்கு நீங்கள் நறுமணமும் பூச வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். எனவே எஹ்ராத்துடன் இருக்கக்கூடியவர் தலை மூடக்கூடாது, அவர் நறுமணம் பூசக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் மையத்தாக இருந்தாலும் உயிருடன் இருந்தாலும் இதுதான் சட்டம் என்பதை நபி அங்கே சுட்டிக்காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில இரண்டாவது விடயமாக முதலாவது விடயம் நாங்கள் பார்த்தோம். ஆண்களை பொறுத்தவரையில அவர்கள் தலையை மூடக்கூடாது, அதே போன்று சூழ தைக்கப்பட்ட எந்த ஒரு ஆடைகளும் அணியக்கூடாது. கையில ஒருவர் கை கடிகாரத்தை கட்டுவது என்ன சட்டம் கேட்டால் அது பிரச்சனை இல்லை. அதே போன்று அதாவது எஹராத்ம் அணிந்ததுக்கு பின்னால் அந்த துணி இந்த வேட்டி அணிந்ததுக்கு பின்னால் அதனை இறுக்கி பிடிக்கும் முகமாக ஒரு பட்டி பெல்ட் கட்டுகின்றான் சொன்னால் அதுவும் பிரச்சனை கிடையாது. இது ஆடை என்ற அடிப்படையில சூழத்தைக்கப்பட்ட எந்த ஒரு ஆடையும் அணிந்து கொள்ளக்கூடாது. அடுத்ததாக மூன்றாவதாக, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தமது உடம்பில் இருக்கக்கூடிய நகங்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய முடிகளாக இருக்கலாம், எந்த ஒன்றையும் அவர்கள் ஒருபோதுமே நீக்கக்கூடாது. எப்பொழுது இஹ்ராம் அணிந்து இஹ்ராம் நீயத்து வைக்கின்றாரோ அதிலிருந்து அவருடைய வணக்கம் முடியும் வரையிலே அவர் அந்த அந்த எந்த ஒரு தடுக்கப்பட்ட காரியங்களையும் செய்யக்கூடாது. அதில் முக்கியமாக தனது நகங்கள் அதே போல் உடம்புல இருக்கக்கூடிய ஏனைய ரோமங்கள் இந்த முடிகளை ஒருபோதுமே அகற்றக்கூடாது. அதனால் தான் ஏற்கனவே நான் சொன்னேன், அதுபோன்ற தேவைகள் ஏற்படும் என்று பயம் இருந்தோம் சொன்னால் நாங்கள் இஹ்ராம் அணிவதற்கு முன்னாலேயே அதனை நாங்கள் நீக்கிவிட வேண்டும். நகமாக இருக்கலாம் அல்லது மேலதிகமான முடிகளாக இருக்கலாம், அவைகள் ஏற்கனவே எங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் எங்களுக்கு இவைகள் தொல்லை தரும் என்ற ஒரு பயம் இருந்தோம் சொன்னால் அவைகளை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் நீக்கிவிட வேண்டும். நீக்கிவிட்டு தான் நாங்கள் இஹ்ராத்தை அணிய வேண்டும், இஹ்ராம் நீத்து வைக்க வேண்டும். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலா தஹ்லிகு ரூஸக்கும் ஹத்தா யப்லுல் ஹதியு மஹில்லா, நீங்கள் கொண்டு வந்த அறுத்து பறியிடக்கூடிய அந்த பிராணி அது அந்த அறுக்கப்படும் வரையிலே நீங்கள் அதாவது நீங்கள் உங்களுடைய தலைமுடிகளை நீங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டாம், முடிகளை நீக்கிக் கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான். எனவே அதே போன்று தான் எவ்வாறு தலைமுடிகள் நீக்கக்கூடாதோ அதே போன்று தான் ஏனைய நகங்களும் நீக்கக்கூடாது என்பதாக அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். அடுத்ததாக, ஆண்களாக இருக்கலாம் அல்லது பெண்களாக இருக்கலாம், இஹ்ராம் அணிந்த ஒருவர் அவர் எந்த ஒரு வேட்டையாடக்கூடாது. அது அதாவது குறிப்பாக சொல்வதாக இருந்தால் தரையிலே எந்த ஒரு வேட்டையும் ஆடக்கூடாது என்பது குறிப்பாக, அதாவது மான்கள் அதே போன்று ஏனைய பறவைகள் முயல்களாக இருக்கலாம், எந்த ஒன்றும் இஹ்ராம் அணிந்த நிலையிலே அவர் வேட்டையாடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா தக்துலுஸ் ஸைத வ அன்தும் ஹுரம், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஹ்ராம் அணிந்த நிலையில வேட்டை பிராணிகளை கொலை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கின்றான். எனவே அந்த ஒரு இஹ்ராம் அணிந்தவர் அவராக தானாக போய் வேட்டையாடவும் கூடாது, இன்னொருவரிடத்திலே சொல்லி வேட்டையாட வைக்கவும் கூடாது. இந்த இரண்டுமே கடுமையாக தண்டிக்கப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன, அதற்கு பதிலாக குற்ற பரிகாரங்களும் இருக்கின்றன. அதே போன்று ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், அவர் இஹ்ராம் அணிந்து விட்டார் சொன்னால் அவர் மனைவியுடன் உறவு கொள்வதையோ உடலுறவு கொள்வதையோ அதே போன்று அது சம்பந்தப்பட்ட திருமண பேச்சுக்களை பேசுவதையோ இது போன்ற விடயங்களை ஒருபோதுமே ஈடுபடக்கூடாது. இவைகள் குறிப்பாக மனைவியுடன் உறவு கொண்டு விட்டார் சொன்னால் அவருடைய ஹஜ் முழுமையாகவே அங்கே பாத்திலாகி அது முறிந்து விடுகின்றன. கட்டாயமாக அடுத்தவரிடம் அவருக்கு வசதி இருந்தால் கட்டாயமாக அவர் அடுத்தவரிடம் அந்த ஹஜ்ஜை கலா செய்ய வேண்டும், அதுடன் அவருக்கு பெரிய ஒரு பாரிய குற்றப்பரிகாரம் இருக்கின்றது. எனவே ஏனையவைகள் அதாவது மனைவியுடன் வேறு வித உறவு உடலுறவு அல்லாத காரியங்களில் ஈடுபடுவது, அதே போன்று திருமண பேச்சுக்களில் ஈடுபடுவது, இது போன்ற விடயங்களும் தடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளுக்கு அந்த பாரிய குற்றம் கிடையாது, என்றாலும் அதுவும் பாவமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இதனையும் தடை செய்து தான் இருக்கின்றான். அடுத்ததாக முக்கியமாக இஹ்ராம் அணிந்தவர் அதாவது ஆண்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போன்று அவர் கண்டிப்பாக அவருடைய தலையை மூடக்கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இஹ்ராம் அணியக்கூடியவர் இஹ்ராம் நீயத்து வைக்கக்கூடிய நேரத்தில் எந்த முறையிலே நீயத்து வைக்கலாம் அதனை நாங்கள் சற்று பார்த்துவிட்டு இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். அதாவது இஹ்ராம் அணிந்த ஒருவர் இஹ்ராம் நீயத்து எவ்வாறு வைக்க, ஒருவர் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் நீயத்து வைப்பதாக இருந்தால் அதிலே மூன்று முறைகளை அல்லாஹ் தஆலா அனுமதித்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விதமான முறைகளை காட்டி தந்திருக்கின்றார்கள். அதிலே முதலாவது முறை தமத்து என்று சொல்லுவார்கள், தமத்து என்றால் என்ன, அதே போன்று இரண்டாவது முறை கிரான் என்று சொல்வார்கள், மூன்றாவது முறை இஃப்ராத் என்று சொல்வார்கள். இந்த மூன்றுக்கும் என்ன வித்தியாசங்கள் என்பதை பற்றி நாங்கள் சற்று பார்ப்போம். முதலாவதாக தமத்து என்று சொன்னால் வந்து அதாவது தமத்துடைய அடிப்படை என்னன்னு சொன்னா வந்து முதலாவதாக ஒருவர் இஹ்ராம் நீயத்து வைக்கக்கூடிய நேரத்தில் அவர் முதலாவதாக உம்ராவுக்காக மாத்திரம் நீயத்து வைப்பார். எனவே அவர் ஹஜ்ஜுக்கு தான் போகின்றார் என்றாலும் அவர் உம்ராவுக்காக முதலாவதாக இஹ்ராம் நீயத்து வைத்து அவர் மக்காவுக்கு போய் உம்ராவுடைய தவாஃபை செய்து உம்ராவுடைய சையை செய்து அதற்கு பின்னால் தனது தலைமுடியை ஒன்று வலித்துக் கொள்வார் அல்லது ஷோட் பண்ணிக் கொள்வார். இதன் மூலமாக அவருடைய உம்ராவிலிருந்து அவர் முடிந்துவிட்டு அவருடைய வளமையான ஆடைக்கு திரும்பி விடுவார், வளமையாக இஹ்ராத்தை விட்டு அவர் கலைந்து கொள்வார். அதற்கு பின்னால் மீண்டும் அதாவது துல்ஹஜ் மாதம் பிற எட்டிலே நண்பகல் நேரத்திலே மீண்டும் மெஹ்ராத்துடைய நியத்தை வைத்து ஹஜ்ஜிலே ஹஜ்ஜுடைய மெஹ்ராமாக நியத்தை வைத்து மீண்டும் மெஹ்ராம் துணி அணிந்து கொண்டு முஹரிமாக மாறிவிடுவார். இதற்கு பெயர் தான் தமத்து. எனவே இவர் இரண்டையுமே ஒரே ஹஜ்ஜிலே செய்கின்றார். முதலாவதாக உம்ராவை மாத்திரம் செய்துவிட்டு முழுமையாக எஹ்ராத்திலிருந்து கலைந்துவிட்டு மீண்டும் இடைவெளி விட்டதற்கு பின்னால் மீண்டும் என்ன செய்கிறார், ஹஜ்ஜுக்காக தனியாக நியத்து வைக்கின்றார். எனவே இரண்டுக்கும் தனியாக தனித்தனியாக நியத்து வைப்பது தான் இந்த தமத்து என்ற ஒரு முறை இருக்கின்றது. இந்த முறை தான் சிறந்த முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்கின்றான், ஃபமன் தமத்தா பில் உம்ரத் இல் ஹஜ்ஜ் ஃபமஸ்தைஸர மின் அல் ஹதி. எனவே யார் இவ்வாறு உம்ராவை மூலமாக ஹஜ்ஜுக்கு அவர் அந்த அதாவது இன்பங்களை அனுபவித்து உம்ராவை செய்துவிட்டு அதற்கு பின்னால் ஹஜ் செய்தார்களோ அவர் அவருக்கு முடியுமான அளவு அவர் அதற்காக ஒரு ஆட்டை அறுத்து பழி உடுக்க வேண்டும் என்பதாக அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே இந்த தமத்து என்ற இந்த வணக்கம் இருக்கின்றது. இந்த வணக்கத்தில் நாங்கள் இரண்டு விதமான வணக்கத்தை செய்கின்றோம். அதாவது ஹஜ்ஜுக்கு வந்து ஹஜ்ஜையும் செய்து உம்ராவையும் செய்கின்றோம். எனவே இரண்டையும் செய்வதனால் இந்த இதற்கு தமத்து என்று பெயர் வைத்திருக்கின்றது. இந்த இரண்டுக்கும் இடையில நாங்கள் எங்களுடைய இஹ்ராத்தை கலைந்துவிட்டு கொஞ்சம் நாங்கள் எங்களுடைய தடை செய்யப்பட்டதில் நாங்கள் மீண்டும் அனுபவிக்கின்றோமே, அதனால் தான் இதுக்கு தமத்து என்று பெயர் வந்திருக்கின்றது. இதுதான் மிகவுமே அல்லா தாலா மிகவும் அடியார்களுக்கு அதாவது இலகுவாக்கி கொடுத்தோன்றாக இருக்கின்றது. என்ற எங்களுக்கு தெரியும், எமது நாடுகளிலிருந்து நாங்கள் வரக்கூடிய நேரத்தில், அதாவது தூரத்திலிருந்து நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் சுமார் ஒரு வாரம் அல்ல இரண்டு வாரங்களுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்துவிடுவோம். எனவே வந்த நேரத்திலிருந்து தமத்துவ முறைப்படி நாங்கள் உம்ரா செய்துவிட்டு அல்லது வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் அந்த மீக்காத்தை தாண்டித்தான் வருவோம். வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் எஹ்ராத்துடன் வந்து அதற்கு பின்னர் இரண்டு மூன்று வாரங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறு எஹ்ராத்துடனேயே நாங்கள் இருப்பதாக இருந்தால் அது மிகவும் சிரமமான ஒரு காரியமாக இருக்கின்றது. எனவே இப்படி கொஞ்சம் அதாவது நேர காலத்துடன் வரக்கூடியவர்களுக்கு மிகவும் சிறந்த முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதனைத்தான் சிறப்பாக காட்டியிருக்கின்றார்கள். என்று நபி அவர்கள் இந்த முறையை செய்யவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ் முறை வந்து நான் அடுத்ததாக கூறக்கூடிய இந்த கிரான் என்ற முறைதான். கிரான் என்ற முறை என்னன்னு சொன்னா வந்து ஹஜ் உம்ரா இரண்டுக்கும் சேர்த்து ஒரே பட்சமாக நாங்கள் நியத்து வைப்பது. ஏற்கனவே சொன்னது தமத்து என்பது வந்து முதலாவதாக உம்ராவுக்கு மாத்திரம் நியத்து வைத்து உம்ராவை சம்பூர்ணமாக முழுமையாக முடித்து விட்டு எஹ்ராமை கலைந்து விட்டு துல்ஹஜ் எட்டாவது நாள் நண்பகலிலே மீண்டும் ஹஜ்ஜுக்காக நியத்து வைப்பதுதான் ஏற்கனவே சொன்ன தமத்து என்பது. இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய கிரான் என்பது அதாவது ஹஜ் உம்ரா இரண்டுக்கும் சேர்த்து ஒரே அடியாக நாங்கள் நியத்து வைக்கின்றோம். அதாவது நாங்கள் மீக்காத்தை தாண்டக்கூடிய நேரத்திலே லப்பைக்க ஹஜ்ஜன் உம்ரத்தன் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து நான் நியத்து வைக்கிறேன் என்ற அடிப்படையில் இரண்டையும் ஹஜ் உம்ரா இரண்டையும் தனித்தனியாக செய்யாமல் இரண்டையும் சேர்த்து ஒரு வணக்கத்துக்குள்ளே நாங்கள் உட்படுத்தி நாங்கள் செய்கின்றோம். அதுக்கு பேர் தான் கிரான் என்பது. இது மிகவும் யாருக்கு மிகவும் பொருந்தும் என்று சொன்னால், தமது ஊர்களிலிருந்தே அறுத்து பலியிடக்கூடிய குர்பானி பிராணிகள் எடுத்து வரக்கூடியவர்கள் இந்த முறையை செய்வது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான், அதாவது நீங்கள் வலா தஹலிக்கு ரூஸக்கும் ஹத்தா யப்லு ஹதியும் இல்லா, கொண்டு வந்த அந்த ஹதிய அந்த பிராணிகள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணிகள் இருக்கின்றன, அவைகளை அறுத்து பலியிடும் வரை நீங்கள் உங்களுடைய முடிகளை சிறைக்க வேண்டாம். எனவே உம்ரா மாத்திரம் செய்வதாக இருந்தால் கண்டிப்பா அந்த நேரத்தில் அங்கே அவர் முடியை சிறைக்க வேண்டி வரும், அல்லது அந்த முடியை அவர் நீக்க ஷோட் பண்ண வேண்டி வரும், சுருக்கி வெட்ட வேண்டி வரும். எனவே அந்த நிலைமை வரக்கூடும் என்பதற்காகத்தான் இவ்வாறு தமது ஊர்களிலிருந்தே குர்பானி பிராணிகள் எடுத்து வரக்கூடியவர்கள் இந்த கிரான் என்ற முறையை செய்வது மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து இவ்வாறு அந்த பிராணிகள் எடுத்து போனதன் காரணமாக அவர்கள் அவ்வாறு கிரான் முறையை தான் செய்தார்கள். என்ன சொன்னார் என்றால், எனக்கு இதற்கு முன்னால் இவ்வாறு ஒன்று தெரியும் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தேன் சொன்னால், இந்த அதாவது இந்த ஹதி இந்த பிராணிகளை நான் எடுத்து வந்திருக்க மாட்டேன், வல அஹ்லல் துமாக்கும் உங்களுடன் சேர்ந்து நானும் இஹ்ராத்தை கலைந்து அதாவது சாதாரண ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டு தமத்து என்ற அடிப்படையில் நான் செய்திருப்பேன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதுதான் மிகவும் சிறந்த ஒரு முறையாக இருக்கின்றது. மூன்றாவது முறை என்ன சொன்னால் இஃப்ராத், அதாவது ஹஜ்ஜுக்கு மாத்திரம் நியத்து வைத்து ஹஜ்ஜை மாத்திரம் செய்யக்கூடியது. இதுக்கு பேர் இஃப்ராத் என்று சொல்லி. எனவே எமக்கு இந்த மூன்று முறைகளிலே மிகவும் சிறந்த முறை ஏற்கனவே சொன்னது போன்று தமத்து என்ற முறைதான். எனவே தமத்து செய்யக்கூடியவர்களும் கிரான் செய்யக்கூடியவர்களும் அதற்கு பகரமாக ஒரு ஆட்டை அறுத்து பலியிட வேண்டும். ஹஜ் இஃப்ராத் செய்யக்கூடியவர்கள் அந்த ஆட்டை அறுத்து பலியிட தேவையில்லை. இன்ஷால்லா இதனுடைய இது சம்பந்தமான இந்த மூன்று முறைகளையும் இந்த இஃப்ராத் அதே போன்று தமத்து கிரான் இந்த மூன்று முறைகளிலே எவ்வாறு ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்ஷால்லா நாங்கள் அடுத்த பாடத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம் இன்ஷால்லா. வா ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.